என்று இறைவனுடைய பாதையை, எந்த அளவுக்கு வாழ்க்கையை துன்பங்கள் இல்லாமல் துயரங்கள் தொடராமல் வாழ வேண்டும் என்பதை ஒன்றிரண்டு வசனங்கள் மூலமாக தெளிவுபட இருக்கின்றோம். அத்தியாயம் 30 வசனம் 27. அவனே படைப்பை துவங்குகிறான், பின்னர் அவனே அதை மீள வைக்கின்றான். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து மிக உயரிய பண்புகளும் அவனுக்கே உரியது. அவன் மிகைத்தவன், ஞானமிக்க மிகைத்தவனும் ஞானம் மிக்கவன். இந்த இரண்டு பண்புகளை கொண்டு நாம் இறைவனை அழைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள இந்த இரண்டு பண்புகள், உயரிய பண்புகள் பல இருக்கின்றன. அவற்றில் இந்த பண்பு, அவன் மிகைத்தவனாக இருக்கின்றான், ஞானம் மிக்கவனாக இருக்கின்றான். இதனுடைய முதல் அத்தியாய இந்த வசனத்துடைய முதல் வாக்கியம், அவனே படைப்பை துவங்குகின்றான். படைப்பை துவங்கினான் என்றிருக்கிறதா, துவங்குகிறான் என்றிருக்கிறதா? படைப்பை துவங்குகின்றான். ஆக இது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கின்றது. முதலில் படைப்பை துவங்கினான் என்பதில்லை, துவங்குகின்றான். இன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விரும்புங்கள் என்று துவங்குகின்றான். பின்னர் அவனே அதனை மீள வைக்கின்றான். வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்து மிக அழகான நற்பண்புகளும் அவனுக்குரியவை. அந்த பெயர்களை கொண்டு மட்டுமே நீங்கள் அவனை நினைவு கூறுங்கள். உங்களுக்காக இரண்டு அவனுடைய பண்புகள் இறுதியாக இருக்கின்றன. மிகைத்தவன், ஞானமிக்கவன். எனக்கு ஒரு துன்பமான சூழ்நிலையில் இது நீங்கட்டும் என்று நான் என் மனதில் சொல்கின்றேன். இந்த துன்பமான சூழ்நிலையில் நான் அதை சம்பாதித்தேனா அல்லது தானே வந்ததா என்று பார்க்கும்போது, தானே வந்தது என்று எடுத்தெடுப்பிலே போய்விடுவோம். ஆனால் நான் சம்பாதித்தது என்பதுதான் உண்மை. எந்த ஒரு நோயுமே கஷ்டமுமே படிப்படியாக நம் கண் முன்பாக அது பெரிதாகி வளர்ந்து தாங்க முடியாத அளவுக்கு வருகிறது. பிரச்சனைகள் கூட ஆரம்ப முதலாக சிறிதாக ஆரம்பித்து நம்முடைய வாயின் காரணமாக அந்த பிரச்சனையை பெரிதாக்கி பின்னர் அதற்காக பஞ்சாயத்து சண்டை சச்சரவு என்றாகி எதிர் தீர்க்க முடியாமலே போய்விடும். அந்த நேரத்தில் நான் இந்த தொந்தரவு நீங்க வேண்டுமே என்று எண்ணுகின்றோம். இது முதலிலேயே இருந்தது. ஆரம்ப காலங்களிலேயே ஒரு சின்ன கஷ்டம் வரும்பொழுது உங்களுடைய மனதில் இது வேண்டாம் என்று இறைவன் அறிவித்த ஒரு சொல், அதனை நாம் புறக்கணிக்கின்றோம். சிறிய கஷ்டம்தான் என்று அந்த தொந்தரவுகள் வளர்ந்து வருகின்றன. சச்சரவுகள், சண்டைகள், பிரச்சனைகள் வளர்ந்து வருகின்றன. இப்பொழுதும் கூட நாம் இறைவனுடைய வாக்குகள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகள், சுகமாக வேண்டும், இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று இருக்கின்றது. ஆனால் நாம் அதனை காது கொடுத்து கேட்பதில்லை, உள்ளத்தில் நாம் செவி சாய்ப்பதில்லை. இன்னும் பிரச்சனைகள் பெரிதாகின்றன. நான் என்னுடைய முயற்சிகளில் பல வழிகளை நான் மேற்கொள்கின்றேன் பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக. அது என்னுடைய உடல் பிரச்சனையாக இருக்கலாம், என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனையாக இருக்கலாம், சூழ்நிலைகள் பிரச்சனையாக இருக்கலாம். அவ்வளவுக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் சிறியதிலிருந்து ஆரம்பித்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரும் தொந்தரவை கொடுக்கக்கூடிய அந்த நேரம் வரையில் ஒவ்வொரு மூச்சிலும் இது நீங்க வேண்டும். இந்த துன்பங்கள் துயரங்கள் கூடாது என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நன்மையான எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அறிய வேண்டும் இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒரு உயிர் மூச்சான வாக்கு வாக்குறுதி என்பதை அறிய வேண்டும். அது என்னுடைய எண்ணம் என்று ஒவ்வொருவரும் அதை தன்னுடைய எண்ணமாக கருதுகின்றார்கள். நான் என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட விரும்புகின்றேன் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது என்று மனிதர்கள் பெரும்பாலும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அறிய வேண்டியது, நன்மைகள் யாவும் இறைவனிடமிருந்து, பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பது இறைவனிடமிருந்து. ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது நான் பிரச்சனைகளை தீர்க்க விரும்பவில்லை, மாறாக பிரச்சனையை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றேன். என் இறைவனிடம் நான் திரும்பியிருக்க வேண்டும், இந்த பிரச்சனையை வேண்டாம் இறைவனே. அப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான். அவனுடைய பண்புகளில் ஒன்று, நீங்கள் பணிவை மேற்கொள்ளுங்கள். எப்படி நான் உங்கள் மீது கனிவுடன் இருக்கின்றேனோ, உங்களுடைய தவறுகளை அந்த கனிவின் காரணமாகவும் இரக்கத்தின் காரணமாகவும் விடை பொறுக்கின்றேனோ, நீங்கள் பாவங்களே செய்த போதிலும் நான் மன்னிக்கின்றேனோ, இன்னும் என்னுடைய பண்புகள் நிலையானவையாக இருக்கின்றன, உங்களுக்கு உயிர்நீக்கக்கூடியதாக இருக்கிறதோ, என்னுடைய பிழைப்பொருட்கள், என்னுடைய பொறுமையும், என்னுடைய மன்னிப்பும், என்னுடைய இரக்கமும் உங்களை எந்த அளவுக்கு உயிரோட்டமுள்ள ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்து, அந்த மன்னிப்பின் காரணமாக நாம் சீரடைவோம், நம்முடைய பிரச்சனைகள் சீராகும், நம்முடைய துன்பங்கள் நீங்கும், இன்னும் நாம் வாழலாம் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கின்றீர்களோ, அந்த எண்ணம் சத்தியமானது. இந்த பண்புகளின் காரணமாக அந்த எண்ணம் நிலைத்திருக்கின்றது. உங்களுடைய பண்புகளை நீங்கள் இறை பண்புகளோடு கூடியதாக கருத வேண்டும். ஒவ்வொரு நற்பண்பும் இறைவனிடமிருந்து நமக்காக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும் பாக்கியங்களாகும். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து நற்பண்புகளும் இறைவனுக்குரியது. அவனிடமிருந்து உங்களுக்காக நற்பண்புகள் கற்பிக்கப்படுகின்றன. இது உங்களுடைய பண்புகளாக இருக்க வேண்டும். நீங்கள் மனிதத்தன்மை உடையவர்களாக விளங்க வேண்டும் என்றார். நான் மனிதனை என்னுடைய பண்புகளைக் கொண்டு படைத்திருக்கின்றேன். அந்த பண்புகள் வேண்டும் என்று விரும்பக்கூடியனாக இருப்பான். நம்மில் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம், இறைவன் மாபெரும் மன்னிப்பாளன், கருணையாளன். அந்த மன்னிப்பும் கருணையும் மனிதர்களுக்கு, மனிதனுக்கு மனிதன் தவறும் பொழுதும், தவறுகள் செய்யும் பொழுதும், பாவங்கள் செய்யும் பொழுதும், அதனை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமா வேண்டாமா, இது தொழுகையினுடைய அம்சமாகும். இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து தொழுகின்றேன். அவனுடைய கட்டளைகள் எல்லாம் அழகானது. அவனுடைய உதவி வேண்டுமென்றால், நாம் இறைவனுக்கு நெருக்கமாக ஆக வேண்டுமென்றால், நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய ஆத்மாத்மாக என்னமாக இருக்குமானால், நாம் அவனுடைய பொருத்தத்திற்கு செயல்பட வேண்டும். நம்முடைய குணங்களை கொண்டு, நம்முடைய குணங்கள் இறைவனுடைய குணங்களோடு ஒத்திருக்க வேண்டுமே தவிர இறைவனுடைய குணங்களுக்கு வேறுபட்டு இருக்கக்கூடாது. என்னுடைய பிரார்த்தனை எனக்கு நிறைவேற வேண்டி நான் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறை, இறைவனுடைய குணங்கள் உங்களுடைய குணங்களாக ஆக வேண்டும். அவ்வளவு அழகான நற்பண்புகள் வானங்களிலும் பூமியிலும் என்னுடைய அந்த நற்பண்பு எதிரொலிக்கக்கூடியதாக இருக்கிறது. இறைவனுடைய வாக்கு வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து நற்பண்புகளும் அவனுக்குரியவை. நான் அவனிடமிருந்து நற்பண்புகள் வேண்டும் என்று கேட்கின்றேன். நம்மால் பொறுமையாக இருக்க முடியாது. உங்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும், பொறுமையை நான் வேண்டுகிறேன் இறைவனே. அந்த பொறுமையை நீங்கள் வேண்டும் பொழுது இறைவன் அதனை அங்கீகரிக்கின்றான். அந்த பொறுமை வேண்டும் என்பது உண்மையாக இருக்குமானால், நாம் வேண்டுவது நமக்கே உண்மையாக கேட்கின்றோமா இல்லையா என்பது தெரியும். ஆத்திரம்தான் எனக்கு மிஞ்சி நிற்கிறது, பொறுமையை காட்டிலும் அவசரம்தான் எனக்கு மிஞ்சி நிற்கிறது, பொறுமையை காட்டிலும் நான் விரும்பிவிட்டேன். ஆனால் அதனை நான் பேண வேண்டிய முறைப்படி பேணுவதில்லை, அதற்காக எந்த சிரத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை. நான் அந்த குணத்தை வேண்டிய பிறகு மீறும் பொழுது பாவ மன்னிப்பு கேட்பதில்லை. உங்களிடம் வாகனங்கள் இருக்கின்றன, நீங்கள் கார் ஓட்டுகின்றீர்கள், ஸ்கூட்டர் ஓட்டுறீங்க, அல்லது பஸ்ஸில் போகிறீங்க. வேகமாக போகணுங்கிற எண்ணம் தான் இருக்க தவிர, சீக்கிரமாக போக மாட்டேங்கிறாங்களேன்னு எண்ணம் தான் இருக்குமே தவிர, மற்றபடி அமைதியாக நிதானமாக போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இருக்க. இந்த குணம் இருக்கும்போதெல்லாம் மனம் அங்கு நிலையாக இல்லை. அந்த மனதில் ஒரு எரிச்சல் ஏற்படுகின்றது, என்னடா பிரயாணம் இது என்று. அந்த எரிச்சல் ஏற்படும் பொழுது நான் பொறுமையை காட்டிலும் அவசரத்தை மேற்கொண்டு அந்த அவசரத்தில் நான் வாழ விரும்புகின்றேன். இறைவன் எனக்காக அளித்திருக்கிற பொறுமையை நான் கடைபிடிக்கவில்லை என்பதை நான் அப்படி அறிய வேண்டும். இது என்னுடைய உலக வாழ்க்கையின் பல விதங்களிலும் பல கோணங்களிலும் என்னுடைய உலக வாழ்க்கையினுடைய பல அம்சங்களிலும் இது பிரதிபலிக்கும். அங்கு இறைவனுடைய உதவி இல்லை. நான் என்னுடைய அவசரத்தை கொண்டும் ஆக்கத்தை கொண்டும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். நான் இறைவனை தொடவில்லை. இறைவனுடைய அந்த நற்பண்புகள் எனக்கு பிடிக்கவில்லை. இறைவனுக்கும் அதை கவனிக்க முடிகிறது. என்னுடைய நற்பண்புகள் அவர்களுக்கு வேண்டாம், அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவசரமும் ஆத்திரமும் பதட்டமும் தான் அவர்களுக்கு தேவை. ஆக என்னுடைய நற்பணங்களுக்கு இணையாக இல்லாதன் காரணமாக, அசார்ந்து இல்லாதன் காரணமாக இறைவனும் சற்றே விலகியிருக்கின்றான். நாம் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் அறியும் பொழுது என் இறைவனே இந்த குறையை எனக்கு நீக்கிவிடுவாயாக, உன்னுடைய பொருத்தத்திற்கு என்னுடைய குணங்களை நீ மாற்றி அமைப்பாயாக, உன்னுடைய குணங்களோடு என்னுடைய குணங்களை நீ இணைத்து வைப்பாயாக என்ற அந்த பிரார்த்தனை அவ்வப்பொழுது நிறைவேற்ற வேண்டும். இந்த பிரார்த்தனையை நான் மறந்துவிட்ட போதிலும் நீ எனக்காக அந்த பிரார்த்தனையை நிலைப்படுத்தி வைப்பாயாக இறைவனே என்று உங்களிடம் அந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த பொறுமை வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் சொல்லும் பொழுது, மாபெரும் இறை பண்புகளில் ஒன்றை நான் விரும்பிவிட்டேன், இறை குணங்களில் நான் வாழ ஆரம்பிக்கின்றேன், இப்பொழுதுதான் மனிதன் என்ற அந்த அந்தஸ்துக்கு நான் வருகின்றேன். மனிதன் இறை குணங்களை பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவனாக இருந்தால் தவிர அவன் மனிதனாக இருக்க முடியாது, மிருகங்களில் ஒன்றாக அவன் இருப்பான். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு வேதனை இருக்கின்றது, அந்த வேதனை நீங்க வேண்டும், அதாவது சுகம் ஆக வேண்டும். அந்த வேதனை என் மனதில் இருக்கின்றது. நீண்ட காலமாக என்னுடைய உடல் வேதனைகள் அது மனவேதனையாகவும் மாறிவிடுகின்றது, மனம் விரக்தி அடையக்கூடிய அளவுக்கு ஆகிவிடுகின்றது. முதலிலேயே அது மனவேதனை தான், நாம் அது உடல் வேதனையாக கருதினோம். அது அதிகமாகி பெரிதாகி தாங்க முடியாத அளவுக்கு போகும்பொழுது மனவேதனையாக மாறுவதையும் கவனிக்கின்றோம். அந்த மனவேதனையை நீங்கள் பார்த்துக்கிறனால், அந்த மனவேதனை உடல் வேதனை இந்த இரண்டில் மனவேதனை இன்னும் பெரிதானது, உடல் வேதனையை காட்டும். இப்பொழுது நான் மிகவும் கஷ்டப்படுகின்றேன் என்றால் மனவேதனையின் காரணமாக கஷ்டப்படுகின்றேன், இது எப்பொழுது போகுமோ அல்லது போகாதோ, நான் எப்பொழுது இந்த துன்பத்திலும் வாழ வேண்டுமோ என்று மனம் நாளைய வாழ்க்கையை பற்றி இன்று வேதனைப்படுகின்றது. உங்களுடைய உள்ளத்தை எந்த நேரமும் சராசரியாக கவனிக்காமல் அதை ஒரு சிரத்தையோடு கவனிக்க வேண்டும். உள்ளத்தில் என்ன நிகழ்கின்றதோ அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிற்காலத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சத்திய வாக்காக இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். சுகமாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் இருக்கின்றது, வலியோ வேதனையோ இருக்கின்றது. ஆனால் உள்ளம் சொல்கின்றது நீங்கள் சுகமாக வேண்டும், உள்ளத்தில் இருக்கின்றது எங்கோ இருக்கக்கூடிய வலி இங்கு வலிக்கின்றது. எங்கு வலி அதிகமாக இருக்கின்றது என்னுடைய மனதில், அப்படி என்றால் நீங்கள் பார்க்கக்கூடிய வெளியுறுப்புகளில் வலி இல்லை, உண்மையிலேயே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வலி முக்கியமானது. அந்த வலி நீங்கினால் தவிர உங்களுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய வேதனை நீங்காது. அந்த வலி நீங்க வேண்டும் என்றால் அதனை நீக்குபவன் யார், உங்களுடைய உள்ளத்தை சுகமாக்குபவன் யார், அந்த அமைதிப்படுத்துபவன் யார், பொறுமையை யார் மேற்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த அமைதி என்றென்றும் உண்டு. எனக்கு அமைதியை கொடு இறைவனே என்று கேட்கின்றோம். இறைவன் சொல்கின்றான், எனக்கு இன்னொரு பெயரும் இருக்கின்றது, உங்கள் மீது நான் பொறுமையான. அப்படி என்றால் பொறுமை என்ற குணம் உங்களுக்கு வேண்டாமா? அந்த பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளாத வரையில் அமைதி என்ற குணமும் கிடையாது. இந்த இரண்டும் இல்லாத நிலையில் வேதனை உங்களுடைய மனதை பிடிக்கும். வேதனை இருக்கும் காலமெல்லாம் அமைதியும் பொறுமையும் இல்லாத நேரத்தில் வேதனை இருக்கின்றது என்றால், அந்த வேதனை இருக்கும் நேரமெல்லாம் உங்களுக்கான முன்னறிவிப்பு, நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருக்கின்றீர்களோ அது அதிகமாக போகிறது, அல்லது எதனை எதிர்பார்த்திருக்கின்றீர்களோ, இன்று கஷ்டமில்லை எதிர்பார்த்திருக்கின்றீர்களோ அது நிகழப்போகின்றது. அவசரப்பட்டு முடிவு செய்யாதீர்கள், எனக்கு நிகழ்ந்துவிடும் என்று நீங்கள் உங்களை எண்ணங்களில் அவசரப்பட வேண்டாம். அதற்கு முன்பாக இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது, குணமாகுங்கள் என்று. இறைவனுக்கு இன்னொரு பெயர் வாக்குறுதி அளிப்பவன். ஒவ்வொரு நற்பண்பும் நீங்கள் மிகையாக பார்த்தீர்களானால் அது இறைவனிடம், அவனிடம் நீங்கள் கேளுங்கள், நானும் வாக்குறுதிகள் நிறக்கூடாது. இந்த உலகத்தில் சச்சரவுகளுக்கு காரணம் இறைவனோடு எனக்கு இருக்கக்கூடிய வாக்குறுதியை நான் மீறினேன், இறைவனுக்கு விரோதமாக. உங்களுடைய வியாபாரங்களில் பொய் சொல்லாதீர்கள் என்று இறைவன் கூறுகின்றான். ஆனால் பொய் சொல்லாமல் வியாபாரம் எப்படி நடக்கும் என்று நான் மனிதர்கள் மூலமாக கற்றுக்கொண்டேன். கொஞ்சம் சூதுவாக இருக்கத்தான் வேண்டும் என்று நயவஞ்சகத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் நிச்சயமாக இறைவன் அங்கீகரிப்பதில்லை. நீங்கள் உண்மையிலேயே சமாதானத்தையும் சாந்தத்தையும் விரும்புகிறான் உங்களுடைய மனதிற்கு, நீங்கள் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுங்கள். இறைவனுடைய அனுமதியைக் கொண்டும் அவனிடம் நீங்கள் பிரார்த்திப்பதைக் கொண்டும் நாம் இறைவனோடு செய்து வந்த வாக்குறுதிகள், ஒன்று, நீங்கள் உண்மையே பேச வேண்டும். அதனால் பாதிக்கப்படக்கூடியவர் நீங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் உண்மையை பேசும் பொழுது உங்களை பாதுகாக்க உங்களுடைய இறைவன் போதுமானவன். அவனுடைய பெயர் பாதுகாப்பவன். அந்த பாதுகாப்பவன் மீது அவனுக்கு நிகராக பாதுகாப்பவன் இல்லை என்ற அந்த உணர்வை கொண்டு இதனை நீ எனக்கு உறுதிப்படுத்திக் கொடுப்பாயாக இவனே. உன்னுடைய பண்புகள் ஒவ்வொன்றையும் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை அளிப்பவன் அவனுடைய பெயர். நம்பிக்கை அளிப்பவனே என்று நீங்கள் அவனை அடையுங்கள். என்னென்ன உங்களுடைய தேவையாக இருக்கின்றதோ அவ்வளவுக்கும் அவன் ஒருவன் தான். தேவைகளை அந்த பண்புகளை கொண்டு அடையுங்கள். அந்த பண்புகளில் உங்களுக்கு அறிவின் ஆற்றல், அவன் உங்களுக்கு பொறுமையை தருவதோடு அறிவின் ஆற்றலையும் ஞானங்களையும் அதிகரிக்கின்றான். அந்த வசனத்தினுடைய இறுதியானது, அவன் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன். நான் உண்மையை கூறும் பொழுது அந்த உண்மையின் காரணமாக நான் பாதிக்கப்படப் போகின்றேன் என்று அறிந்திருந்தும் இறைவனுக்காக யார் உண்மையை கூறுகின்றீர்களோ அந்த உண்மையின் காரணமாக எதனை பயந்தீர்களோ அது நடக்கப் போவதில்லை. அவன் மிகைத்தவன். அவனை நீங்கள் போற்றியதன் காரணமாகவும் அவனுடைய பண்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாகவும் உனக்கு நிகராக பாதுகாப்பளிப்பவன் இல்லை, நீ மிகைத்தவன். எந்த விதத்தில் பாதுகாப்ப என்ற அந்த மாபெரும் ஆற்றலும் ஞானமும் உனக்கு நிகராக எவனுக்கும் கிடையாது. ஆகவே ஞானங்களில் மிக்கவன், மிகைத்தவனும் ஞானம் மிக்கவனுமாகிய அந்த இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்கு வேண்டும். அவன் புறமிருந்து இது உங்களுடைய தேவையாக இருக்குமானால் பொறுமையை கொள், இறைவனில் அமைதியை கொள். உங்களுடைய உள்ளங்களில் கெட்டதை நாடி கெட்டதற்கு நீங்கள் முந்திக் கொண்டு இவ்விதமாக நடந்துவிடும் என்று இப்பொழுதே உங்களுடைய உலகில் எழுதி கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அந்த கேள் நிகழக்கூடாது என்று அறிவித்திருக்கும் பொழுது உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் இப்படித்தான் நிகழும் என்று இருக்கும் பொழுது நீங்கள் அவனையும் மிகைத்தவனாக இருக்கிறீர்கள். கேடுகளை நம்புவதும் ஒரு அறிவுதானா? நிச்சயமாக கேடுகளை நம்புவது என்பது அறிவாக இருக்க முடியாது. நன்மைகளை நம்புவதற்கு அறிவு வேண்டும். என் இறைவனே, நல்லறிவை நீ அளிப்பாயாக. அவனுடைய பண்புகள், நல்லறிவு கொடுப்பவன், அறிவை புகட்டுபவன் அவனுடைய பண்புகள் இருந்தது. எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, அது உள்ளத்திற்கு நன்மையாக அமையக்கூடிய ஒரு அவனுடைய அடைச்சொல்லாக இருக்கும். உங்களுடைய தேவைகளில் அவனுடைய பெயர் இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் அறியுங்கள். உங்களுடைய நாள் நேரம் என்றெல்லாம் இப்பொழுது துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த பண்புகளை கொண்டு நான் வாழும் பொழுது உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் கேட்க வேண்டும், என்னுடைய குறைகளை எனக்கு நீ அறிவிப்பாயாக. இறைவன் கூறுகின்றான், பல குறைகள் இப்பொழுதே உங்களிடம் இருக்கின்றது, நீங்கள் அதற்காக பாவ மன்னிப்பு கேடுங்கள். என்னிடம் இன்னும் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளும் விதமாக என்னிடம் திரும்புங்கள். எது வேண்டாம் எது வேண்டும் என்பதற்கு நன்மைகளை நீ எங்கள் மீது நிறைவேற்றுபவனும் தீமைகளை எங்களை விட்டு நீக்குபவனும். நீயே தூய்மையானவன், வாக்குறுதிகள் மீறாதவன். அவனே நீங்கள் அதிகமாக நினைவு கூற வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் நாம் நினைவு கூறும் பொழுது வர இருக்கக்கூடிய அவ்வளவு தீமைகளும் நம்மை விட்டு நீங்கிவிட்டன. அந்த கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும். உள்ளத்தில் பொறுமை ஏற்படும், அமைதியும் ஏற்படும். கவலைகள் இல்லாத நாளைய வாழ்க்கை பற்றி கவலை இல்லாத ஒரு சூழ்நிலை என்று இருக்கும் பொழுது நான் அமைதியாக இருக்கின்றேன். மற்றவர்களுக்கும் அந்த அமைதி நிச்சயமாக உண்டு. என் புறமிருந்து கோபமோ ஆத்திரமோ கிடையாது, பதட்டமோ அவசரமோ கிடையாது. இது இறைவனுடைய பாக்கியங்களில் நாம் இருக்கின்றோம் என்பதனுடைய அடையாளம். இப்பொழுது அவனே படைப்பை துவங்குகின்றான். உங்களை எப்படி படைத்தானோ அந்த படைப்பினுடைய மேன்மையில் இப்பொழுது நான் துவங்க ஆரம்பிக்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கையை. அவனே படைப்பை துவங்கினான் என்பதில்லை, என்றோ துவங்கிவிட்டான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதில்லை, துவங்குகின்றான் உங்களுக்காக வேண்டி. ஒரே ஒரு நற்பண்பை நீங்கள் விரும்பும் பொழுது புதிய படைப்பாக துவங்குகின்றான். உதாரணமாக நான் பொறுமையை வேண்டுகின்றேன், இன்று இந்த நிமிடம் நீங்கள் புதிய படைப்பு. மனதை கொண்டுதான் மனிதன், மனதை கொண்டுதான் நான் வாழ்வதும், மனதை கொண்டுதான் நான் விலக்கி அடைந்து என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதும். அந்த மனதில் ஒரு நன்மையை வேண்டும் பொழுது ஒரு புதிய படைப்பாக நீங்கள் உருவாக இருக்கின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் என்றோ பிறந்து இன்று 30 வயது 40 வயது ஆகிவிட்டது என்ற இன்றைய படைப்பாக, என்றோ படைந்துவிட்டதனுடைய ஒரு தொடர்ச்சியான வாழ்க்கையாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அப்படி கிடையாது. இன்று புதிய வாழ்க்கை, இந்த நிமிடம் புதிய வாழ்க்கை, அடுத்த நிமிடத்தில் இன்னொரு பண்பை நான் இறைவனிடமிருந்து வேண்ட விரும்புகின்றேன் என்று இருக்கும்பொழுது என்னுடைய படைப்பினுடைய அந்தஸ்து தகுதி இன்னும் ஒரு படி மேலே. இறைவனுடைய நற்பண்புகள் அவ்வளவும் மனிதனுக்கு அத்தியாவசியமான, அவனுடைய வாழ்க்கைக்கு மிக அழகான தேவையாகவும், அவனுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் தீண்டாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி மாபெரும் இறை ஆற்றலோடும் இறைவனுடைய மிகைத்தவனாகிய அவனிடமிருந்து இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புடனும் உதவியுடனும் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நற்செய்தியும் குணமாக வேண்டும், சுகமாக வேண்டும், எல்லோருக்கும் தேவை. பிரச்சனைகள் நீங்கி அமைதியடைய வேண்டும் என்னுடைய தேவை. என்னுடைய கேடுகள், அந்தரங்கமான கேடுகள் இருக்கின்றன, அவை தூய்மை அடைய வேண்டும். தூய்மையாளன் இறைவனுடைய பெயரில் உள்ளது. பலரும் எண்ணிக்கொண்டிருப்போம், மானக்கேடுகளிலே இருக்கின்றனவே, எப்படி நான் என்னை நான் சுகப்படுத்திக் கொள்வது, என் இறைவனுக்கு விரோதமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்தரங்கத்தில், அதிலிருந்து விடுபட வழியில்லை என்று பலரும் பெரும்பாலும் நம்முடைய மனதில் கொண்டிருக்கின்றோம். என்னை விட்டும் என்னுடைய மானக்கேடுகள் நீங்கவில்லை, இதற்காக என் இறைவன் என்னை தண்டிப்பானோ? நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு, இறைவன் அசுத்தத்தை வெறுக்கின்றான். என்னோடு இருக்கக்கூடிய மானக்கேடுகள் அனைத்துமே அசுத்தங்களை தாங்கி நிற்கின்றன. இந்த நிலையில் இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்குமா, நான் கைவிடப்படுவேனா, நான் பாதுகாக்கப்படுவேனா, உயர்த்தப்படுவேனா என்று எனக்கு தெரியாத நிலையில் என் மனம் கெட்ட சக்திகளால் உந்தப்படுவதாக இருக்கின்றது. இதுவரையில் நாம் நல்ல சக்திகளை பற்றி, இறைவனுடைய மேலான நற்குணங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நிலையின் போது கெட்ட சக்திகளும் இருக்கின்றன என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த கெட்ட சக்திகளுடைய ஒட்டுமொத்தத்தை நாம் சைத்தான் என்று கூறுவோம். நான் அசுத்தமான எண்ணங்களில் இருக்கின்றேன் என்று கூறும் பொழுது நான் இறைவன் நினைவுற வேண்டும். உங்களுடைய பலவீனத்தை அவன் நிச்சயமாக நன்கறிந்தவன், அதன் காரணமாகத்தான் அவன் உங்கள் மீது கருணையாளன், பொறுமையாளன், மன்னிப்பவன், அளவில்லாத அருளாளன், நிகரில்லாத இறக்கமுடையவன் என்ற அந்த இறைவனுடைய பண்பை நீங்கள் போற்றிய வண்ணமாக அவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். நிச்சயமாக என்னுடைய அசுத்தத்தை இறைவன் பொறுத்தருள்வான், என்னுடைய மானக்கேட்டை இறைவன் நினைவிட்டு நீக்குவான். சந்தேகமே இல்லை என்ற அளவுக்கு இறைவனை பற்றி இந்த நிலையில் நீங்கள் சந்தேகத்தை நீக்கிவிடுங்கள். இதன் காரணமாக பல சூழ்நிலைகளில் நான் சிக்கிக்கொண்டிருக்கின்றனோ என்ற அந்த எண்ணம் இறைவனை நம்பிய பிறகு வரக்கூடாது. அதனையும் மீறி கெட்ட சக்திகள் ஷைத்தான் பேசுவேனானால், நீங்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய மானக்கேடுகள் உங்களுக்கு நீங்கவில்லை, நீங்கள் ரகசியமாகவும் அந்தரங்கமாகவும் உங்களுடைய அசுத்தங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை இறைவன் அறிய மாட்டானா? அதுக்குரிய தண்டனை தானே உங்களுக்கு. நீங்கள் இதைவிட்டும் நீங்கள் திருந்தாத வரையில் உங்களுக்கு தண்டனை போகாது என்று கூறக்கூடிய அந்த கெட்ட வார்த்தைகள் இருக்கின்றன. அவன் கூறுவதற்கு முன்பாக, அந்த கெட்ட சக்தி கூறுவதற்கு முன்பாக நமக்கே தெரியும் நாம் அசுத்தமாக இருக்கின்றோம் என்பது தெரியும். இறைவனிடம் நெருங்க முடியாது. ஏன் மானக்கேடான விஷயங்கள் நமக்கு வேண்டாம் என்றால், இறைவன் அசுத்தத்தை வெறுப்பவனாக இருக்கின்றான். இறைவனிடம் நாம் செல்லும் பொழுது தூய்மையாக செல்ல வேண்டும், தூய்மையாக திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். அப்படியானால் நான் அசுத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் நான் திரும்புவதற்கும் வழியில்லை, கஷ்டங்களும் எனக்கு மிக அதிகமாக இருக்கின்றது, என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் நான் பேதலிக்க வேண்டிய அவசியமில்லை, இறைவன் மன்னிப்பவன். என் இறைவனே, நீ என் பலவீனத்தை அறிந்தவன், எனக்கு ஒரு புதிய படைப்பாக நீ அமைத்துக் கொடு. இந்த எண்ணங்கள் என்னுடைய இருதயங்களில் வேண்டாம் என்று முழுமையாக நான் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். ஏற்றுக்கொள்வாயாக. கொஞ்சம் அரைமுறையாக ஒப்படைத்திருந்தாலும் முழுமையாக நீ ஏற்றுக்கொள்வாயாக வினை என்று இன்னும் அவனிடம் பொறுப்பேற்படுத்துங்கள். நிச்சயமாக இறைவனுடைய இன்னொரு பண்பு இருக்கின்றது, பொறுப்பேற்றுக் கொள்வது சிறந்தவன். வானங்களிலும் பூமியிலும் எதிர்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவனுடைய பண்புகள் ஒவ்வொன்றும். அதில் நீங்கள் வேண்டும் பொழுது நீங்கள் வானங்கள் பூமி ஆகியவற்றினுடைய அவ்வளவு மாபெரும் சக்தி திரட்சியாலும் கவனிக்கப்படுகின்றீர்கள் என்பது உண்மை. வானங்களையும் பூமியையும் வீணுக்காக படைக்கவில்லை. உங்களுடைய இருதயங்கள் எந்த அளவுக்கு விசாலமாக இருக்கின்றது, தூய்மையை விரும்புகின்றது, நம்பிக்கை கொள்கின்றது, மாபெரும் இறை ஆற்றலை கொண்டு என்று வானங்களும் பூமியும் கவனித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு சிறிதளவு கூட அவநம்பிக்கை ஏற்படக்கூடாது. இறைவனுடைய பண்புகளை பற்றி அந்த பண்புகளில் ஒன்றுதான் நீங்கள் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களே, அந்த பண்பு சுகமளிப்பவன் அவன், அவனை தவிர சுகமளிப்பவன் இல்லை. தூய்மையாக அவனுக்கு நிகராக எவனும் இல்லை. எதுவும் சுகப்படுத்தாது அவனுடைய ஒரு ஆற்றல் மிகைத்தவன் என்ற அந்த ஒரு சொல் அங்கு இருக்கின்றது. மாபெரும் ஆற்றல் மிக்கவன், மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். இந்த ஆற்றலையும் இந்த மிகையான இறைவனுடைய பெரும் பாக்கியமிக்க ஆற்றல் மிக்க அந்த குணங்களையும் கொண்டு நீங்கள் அவனை அடைக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு பகுதி நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். உங்களுடைய உள்ளத்தில் தன்னுடைய பாக்கியத்தை கொண்டு ஆற்றலை உங்களுக்கு அதிகரிக்கின்றான். அந்த ஆற்றல் அறிவாற்றல், அந்த அறிவு உலகத்தினுடைய பொது அறிவல்ல, புது அறிவு. நீங்கள் படைப்பாக, புதிய படைப்பாக உங்களுடைய வாழ்க்கையை துவங்க ஆரம்பிக்கின்றீர்கள். அவனே படைப்பை துவங்குகின்றான். உங்களிடமிருந்து எந்த முயற்சியும் அவன் எடுத்து சொல்லவில்லை. நான் உங்களை கவனிக்கிருக்கின்றேன், நான் உங்களுக்கு ஆற்றலை தருகின்றேன், நானே அவனே படைப்பை துவங்குகின்றான். நீங்கள் விரும்பினால் போதுமானது. பிரார்த்தனை என்பது எனக்கு நான் சம்பாதித்த தீமைகளை விட்டும் காப்பாற்று என்பதில்லை. எந்த தீமையை என் குணம் சம்பாதித்ததோ அந்த குணத்தை என்னை விட்டும் நீக்கிறேவனே என்பது பிரார்த்தனையாக இருக்கும். உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டியவர்கள் என்பதை ஆத்மார்த்தமாக உணர வேண்டும். என்னுடைய எண்ணத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன், என்னுடைய எண்ணத்திற்குரிய தீமைகளை அவன் பொறுப்பில் நான் சமர்ப்பிக்கின்றேன், என் இறைவனே இந்த எண்ணம் வேண்டாம். ரொம்ப லேசான வாழ்க்கை இறை வாழ்க்கை என்பது. சடங்காக மாற்றும் பொழுதுதான் சுத்தமாக நாம் இறைவனை விட்டாகிவிட்டோம். இறைவனை நான் வணங்கப் போகின்றேன், தொடப்போகின்றேன், ஜெபிக்கப் போகின்றேன் என்று எப்பொழுது ஒரு கட்டிடத்திற்குள் சென்று விட்டோமோ சடங்கு. இறைவன் கூறுகின்றான், இச்சகரை பார்த்து நம்பிக்கை கொண்டோம் என்று கூற வேண்டாம், உங்களுடைய சடங்குகளில் திருப்தி கொண்டோம் என்று கூறிக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான், உங்களுக்கு நீங்களே திருப்தி கொண்டு விட்டீர்கள். என்னுடைய திருப்தி முக்கியமில்லை. உள்ளத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு என்னை நினைவு கூறுகின்றீர்கள், என்னை நினைவு கூறுகள் என்பது என்னுடைய பண்புகளை நினைவு கூறுகின்றீர்கள். உன்னதமான மக்களாக நீங்கள் வாடுங்கள் என்பது ஆசீர்வாதம். உன்னதத்திற்கு பொருள் இல்லை, வடிவம் இல்லை, ஆனால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஒரு அர்த்தமா, பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இது ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இறைவனமென்றுள்ள மாபெரும் ஆசீர்வாதம் நமக்கு அவனுடைய நற்குணங்களாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய தீமையான குணங்கள் உங்களை விட்டு நீங்காத போது நாம் என்னை கொண்டிருக்கின்றோம், நாம் பிரார்த்தனை இருக்கின்றோம். என்னை விட்டு நீக்கிவிடு, எனக்கு சுகத்தை கொடு, எனக்கு பணத்தை கொடு, இதைத்தேடு நமக்கு பிரார்த்தனை கிடையாது. இந்த மூன்றுமே பிரார்த்தனைகளாக அங்கீகரிக்கப்பட முடியாது. நீங்கள் உங்களுடைய குணக்கேடுகளிலிருந்து நீங்கள் நீக்கி உணர்ந்து நீக்கி அவனிடம் கேட்கும் பொழுது, இன்னும் அவனுடைய குணங்களிலிருந்து அதற்கு அழகான ஒரு குணமாக நீங்கள் அவனை அடைக்கும் பொழுது, நிச்சயமாக அந்த நிமிடத்திலிருந்து அவன் ஒரு படைப்பை தூங்குகின்றான். அவன் படைப்பை தூங்குகின்றான். அத்தியாயம் 30:27. அவனே படைப்பை தூங்குகின்றான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்டீர்கள். உங்களுடைய கேடுகள் உங்களை விட்டும் நீங்க வேண்டும். அந்த கெட்ட குணங்கள் அசுத்தமானவையாக இருக்கின்றன. அதனை நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியாது என்று தெரிந்திருந்தும் என்றும் ஒப்படைக்கவில்லை. காரணம், நான் பொறுப்பேற்றுக் கொள்வதில் சிறந்தவன் என்பதும், வாக்குறுதி மீறாதவன் என்பதும், நான் மிகைத்தவன் என்பதும், ஞானமிக்கன் என்பதன் மீதும் நீங்கள் இதுவரை நம்பிக்கை கொள்ளவும் இல்லை. அந்த விதத்தில் என்னை நீங்கள் நினைவு கூர்ந்து பழகவும் இல்லை. வெறுமனே அல்லா 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 ஜீசஸ் பெருமாள் என்று கூறிக்கொண்டிருக்கிறது தவிர அவனுடைய பண்புகள் என்ன என்பது தெரியவில்லை. நிச்சயமாக இறைவனை விட்டும் விலகியவர்கள் யார் என்றார், அவனுடைய பண்புகளை நினைவு கூறாமல் வெறுமனே அல்லாஹ் என்று கத்திக் கொண்டிருப்பவர்கள், அவனை அலட்சியப்படுத்தியவர்களாகவும் அவனை சங்கோஜப்படுத்தியவர்களாக இருக்கின்றான். எதற்காக இப்படி கத்தி என்னுடைய பெயரை என்னுடைய பெயரை அவன் கெடுக்கின்றான் என்று என்னுடைய அழகான பண்புகள் இருக்கின்றன அதனை விட்டு விட்டான். இப்போ ஒரு வாத்தியார் இருக்காரு, சார்னு கொடுப்பீங்களா பேர் சொல்லிக்கொடுவீங்களா, பண்பை சொல்லிக்கும் கண்ணிய மிக்கவனையும் கூப்பிடுங்க. நீங்கள் அல்லாஹ்னு கூப்பிடுறதுக்கு தகுதி கிடையாது, தேவை அவர்களுக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது. ஒரு டாக்டர் வந்தால் டாக்டர் கொடுங்க, ஃபேமிலிஸ்ட் வந்தால் பிஎம் கொடுங்க, சிஎம் சேர்ந்து சிஎம் கொடுங்க, அவன் பேர் சொல்லி கூட மாட்டீங்க. அவங்களுக்கு ஒரு பட்டம் வந்து அந்த பட்டத்தை சொல்லி கூப்பிடுறது அவங்க கண்ணியமாக இருக்கும். அப்படி இறைவனுக்கு அடகிய பெயர்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டே நீங்கள் அடையுங்கள் என்று இறைவன் உங்களுக்கு விதிக்கின்றான். உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு என்பதிலிருந்து நிறைவேற வேண்டுமென்றால் அத்தியாயம் 7:180 வசனம், இறைவனுக்கு அடகிய பெயர்கள் இருக்கின்றன, அல்லாஹுக்கு அடகிய பெயர்கள் இருக்கின்றன, அதனை கொண்டே நீங்கள் அடையுங்கள், அதனை கொண்டே நீங்கள் அடையுங்கள். இவ்வளவு நேரமும் அந்த பண்புகளை கொண்டுதான் நாம் அவனை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த தியானம் அவனுக்கு நன்மையை சேர்க்கக்கூடியது, அவனுக்கு நாம் கண்ணியத்தை சேர்க்கின்றோம். அல்லாஹ் என்று கூப்பிடுவது கண்ணிய குறைவானது, பண்புகளை கொண்டு கூப்பிடுங்கள் கண்ணியப்படுத்தாவீர்கள். இதற்கு இறைவனுடைய கூலி அந்த பொழுதே உங்களுக்கு படைப்பை தூங்குகின்றான். புதிய படைப்பாக இன்று வரையில் நீங்கள் அனுபவித்திராத ஒரு படைப்பாக, அதே மூக்கு அதே கண் அதே வாய் அதே தோற்றம் அதே வயது எவ்வளோ அவ்வளவும், ஆனால் அங்கு அறியும் திறனும் அறிவுத்திறனும் மாறுகிறது. மிகைத்தொண்டமிருந்தும் ஞானமிக்கொண்டமிருந்தும் அந்த அறிவாற்றல் மிகைப்பது உங்களுடைய இயற்கையாக மிகைப்பது உருவாவதன் காரணமாக நீங்கள் அறிய மாட்டீர்கள். யாராவது கற்றுக் கொடுத்தால் அதை கொண்டு நான் ட்ரைனிங் பண்ணிட்டு போனேன்னா ஒரு புதிய அறிவு எனக்கு கிடைச்சிட்டு வேகத்தோடு போவோம். எனக்கே உள்ளுணர்வாக அது ஒரு புதிய அமைப்பாக புதிய அறிவாக மலரும் பொழுது நான் என்னுடைய இயற்கையில் இருப்பதன் காரணமாக ஒரு புதிதான அந்த ஒன்றை கற்றுக்கொண்டதாக நான் எண்ண மாட்டேன். நான் எப்பொழுதும் இருப்பது போன்ற ஒரு இயற்கையான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் முன்பை போன்று இப்பொழுது தொந்தரவுகளோ துன்பங்களோ கிடையாது. அது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியமாட்டீர்கள். உங்களை படைத்தால்தான் அறிவா நீங்கள் கூப்பிட்டதன் காரணம். நீங்கள் அறிவதில் இருந்தும் அதனை அறிய முற்படுவதிலிருந்தும் விலகிக் கொள்ளுங்கள், தேவையே இல்லை. அவனை நம்புவது முக்கியம். அந்த நம்பிக்கையில் நீங்கள் உயர்ந்து வாருங்கள். எந்த அளவுக்கு உயர்ந்து வாருங்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்படி சிறு வயதிலிருந்து வளர்ந்து வரும்பொழுது பிறர் பார்த்தார்கள் ஆனால் உங்களுக்கு உங்களை வளர்த்து தெரியாதோ அதை போன்று கூடவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது வளர்ச்சி தெரியாது ஆனால் நாலஞ்சு வயது வளர்ந்து பிறகு வந்து பார்த்தால் குழந்தையாக இருந்தவன் இவ்வளோ வளர்ந்து விட்டான் என்று கூறுவார்கள். நாம் கண் முன்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு தெரியாது. எதெல்லாம் என்ற இயற்கையாக இருக்கின்றதோ அது நான் அது கவனிக்க முடியாது, ஆனால் வெளியிலிருந்து கவனிக்க முடியும். இவ்விதமாக எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவமாக என் முன்பாக இருந்த ஒரு சில விஷயங்கள் இப்பொழுது சண்டை சச்சரவுக்கு இடமில்லாமல் அவ்வளோ சுமூகமாக இருக்கிறது என்றால் மற்றவர்கள் கவனிக்கின்றார்கள். உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய அறிவித்திறனிலும் உங்களுடைய வழிமுறைகளிலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. முன்பை போன்று பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அப்படிப்பட்ட அவசரமோ ஆத்திரங்களோ உங்களிடம் இல்லை என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்களும் சொல்வார்கள் பல காலங்கள் பிறகு நிறைய மாற்றங்கள் இருக்கிறது உங்களிடம் என்று. அப்பொழுது நாம் அறிவோம் உங்களுடைய இறை பாக்கியங்கள் இப்பொழுது உங்களுக்கு நெருக்கமாகி கொண்டிருக்கின்றன. அத்தியாயம் 30:27 அவனே படைப்பை துவங்குகின்றான் என்பதன் மீது துவங்குபவனே என்பது அவனுடைய பெயர்களில் இருப்பதாக இருக்கின்றது. புத்தம் புதிதாக என்னுடைய வாழ்க்கை இன்று ஆரம்பமாகப் போகின்றது என்பதை ஒவ்வொருவரும் அறியுங்கள், எந்த சந்தேகமும் வேண்டாம். இனி முகத்தில் கவலை இருக்கக்கூடாது. இதுவரை தெரியாது என்ன செய்வது என்பது தெரியாது, கவலை இருந்தது, இனி கவலை இருக்கக்கூடாது. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். எதெல்லாம் உள்ளத்தின் சம்பந்தமாக இருக்கின்றது நன்மையாக அவ்வளவிலும் அவனுடைய பெயர் இருக்கிறது என்பதை நம்புங்கள். அவனுடைய பெயர் என்ன என்று எழுதி வைத்துக் கொண்டு மனப்பாடம் செய்யாதீர்கள். உங்களுடைய தேவைகளில் அவனுடைய பெயர் அவன் ஒருவனை தேவையில்லை இல்லை என்று இருக்கும் பொழுது அது அல்லாஹ் என்ற அந்த அந்தஸ்தை பெறுகின்றது. ஆக அல்லாஹ் என்று கூப்பிட வேண்டாம். நீங்கள் சொல்வதெல்லாம் தூய்மையாளனே என்று கூறும்பொழுது உன்னை தேவையில் தூய்மையாளன் இல்லை என்று கூறும்பொழுது மட்டும்தான் அது பொருத்தமாக அமைகிறது. ஆனால் இது எதுவுமே மனதில் வைக்காமல் வெறும் அல்லாஹ் என்று கூறுவதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது. ஏன் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறவில்லை என்பதும் இறைவழி மருத்துவத்தில் எப்படி நிறைவேறுகிறது என்பதும் இது ரகசியம். இந்த ரகசியம் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. என்னிடம் வரக்கூடிய நோயாளிகள் அந்த ஸ்பாட்டில் வந்த அந்த நிமிடம் முதலாக குணம் பெறுவதை எப்படி சொன்னால், நான் அவர்களை சுகமாக்குவதில்லை, என் இறைவனுடைய அனுமதி இருக்குமானால் சுகமாகும், அவர்களிடம் அந்த நற்பண்புகள் இருக்குமானால் சுகமாகும், ஆனால் அவர்களிடம் அந்த நற்பண்புகளை பேசுவதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. நோயாளிகள் வருகின்றார்கள், அவர்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கின்றது, அந்த கஷ்டம் நீங்க வேண்டும் என்று இறைவன் அறிவித்து விட்டான், அவர்கள் அதனை தன்னுடைய எண்ணமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க சொல் என்பதை அவர்கள் விளங்கவில்லை. என் இறைவனே, இவர்களுக்கு நீ சுகமளிப்பதன் மூலமாக அது எனக்கு ஒரு அத்தியாட்சியாக அமையும். நான் டாக்டராக இருக்கக்கூடிய நிலையில் என்கிட்ட வர்றவங்க சுகமாகணுங்கிறது என்னுடைய எண்ணம். எனக்காக அங்கு சுகமாக வேண்டும், என்னுடைய நம்பிக்கை அதிகரிப்பதற்காகவும், நான் கொண்ட நம்பிக்கைக்கு என்னுடைய பதில் எனக்கு வேண்டும் என்று நான் அங்கிருப்பதன் காரணமாகவும் உங்களுக்காக சுகமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த சுகம் அவர்களுக்குமான அத்தாட்சி கூட. இனி நீங்கள் என்னை பற்றி கூறுங்கள், ஏற்றுக்கொள்ளட்டும், அது ஏற்றுக்கொள்ள இருக்கட்டும், இதில் நிச்சயமாக நிர்பந்தம் கூடாது. ஆக எனக்கு இந்த நேரத்தில் பொறுமையும் அவசியம், இறைவனுடைய ஆற்றல் மிக்க அந்த ஞானங்களும் வேண்டும். எந்த விதத்தில் அவர்களுக்கு கூற வேண்டும் என்று, ஏனென்றால் பழகிவிட்டார்கள், 30 வருடங்கள் 40 வருடங்கள் பழகிவிட்டார்கள், காலம் காலமாக வம்சங்கள் வம்சங்களாக அந்த சடங்குகள் இருக்கின்றார்கள். எப்படி அவர்களை மாற்றுவது என்பது தெரியாத நிலையில் லேசாக முறையில் தெளிவாக இறைவனுடைய அந்த தெளிவும் ஞானங்களும் கொண்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்கின்றார்கள். என்னுடைய அறிவை கொண்டு பேசினால் சந்தேகம் வந்திருக்கும், இறைவனுடைய ஞானங்களை கொண்டு பேசும்போது சத்தியம் விளங்க ஆரம்பிக்கின்றது. அந்த நேரத்தில் எனக்காக கிடைத்த அந்த அத்தாட்சி அவர்களுக்காகவும் நிறைவேற ஆரம்பிக்கும். இது இறைவழி மருத்துவம், இது இறைவனுடைய வழியில் மருத்துவம் என்பது ஒரு அங்கம், வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம், வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அவனே படைப்பை தோன்றுகின்றான். சத்தியத்தை கொண்டு ஒவ்வொரு வார்த்தையும் கவனியங்கள், அவனே உங்களிடம் கிடையாது, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாளைய வாழ்க்கையை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவன் கூறுகின்றான், ஒவ்வொரு பொழுதும் விடுத்து கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு இரவும் கழிந்து கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு முறையும் புதிய படைப்பாக நீங்கள் எடுக்கப்படுகின்றீர்கள், உங்களுடைய தூக்கம் ஒரு இறப்புக்கு சமமானது. இறைவனுடைய வாக்கு, உங்களுடைய தூக்கம் இறப்பு இந்த இரவும் சமமானது. அத்தியாயம் 6:60, உங்களுடைய உயிர்களை நீங்கள் மரணிக்கும் பொழுதும் மரணம் விதிக்கப்பட்ட பொழுது உங்களுடைய நித்திரைகளும் கைப்பற்றுகின்றான். அந்த நித்திரையில் கைப்பற்றப்படக்கூடியது உங்களுக்கு மரணம் விதிக்கவில்லை என்றால், விதிக்கப்படவில்லை என்றால் மீண்டும் உங்களை எழுப்புகின்றான். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்வதற்காக யார் மீது மரணம் விதிக்கப்பட்டுவிட்டதோ அதை நிறுத்திக் கொள்கின்றான். இன்னும் நீங்கள் பகிர்ந்து செய்வதையெல்லாம் அறிகின்றான். இரவில் அவ்வளவையும் மன்னிக்கின்றான். புதிய படைப்பாக மறுநாள் உங்களுக்காக தோற்றிக்கப்படுகின்றது. அவனே உங்களை எழுப்புகின்றான் ஒரு புதிய வாழ்க்கைக்காக வேண்டி. எப்படி என்னுடைய வாழ்க்கை அஸ்தமித்து விட்டதோ, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையும் அஸ்தமிக்க ஆரம்பிக்கின்றது. நான் என்னுடைய பெற்றோர்களையும் உறவினர்களையும் என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய சம்பாத்தியத்தையும் என்னுடைய சேமிப்பையும் என்னென்ன கவலை இருக்கின்றதோ அவ்வளவையும் நான் விட்டுவிட்டு தனி மனிதனாக என்னையே நான் மறந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஏறக்குறைய இறப்பின் கோமா என்ற சூழ்நிலை, பிரெயின் கேட். பின்னர் அவன் உங்களை எழுப்புகின்றான். மீண்டும் அவ்வளவு ஞாபகத்துக்கு வருகிறது, இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கின்றேன், எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த நிம்மதியையும் அமைதியையும் பொறுமையை கொண்டு பகல் வேளையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முந்தைய நாளை போன்று அவசரத்திலும் ஆத்திரத்திலும் நீங்கள் என்னுடைய வாக்கு அங்கு இருந்து கொண்டிருக்க முடியும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இரவினுடைய அமைதி உங்களுடைய பகலில் நீங்கள் பொறுமையை கழிப்பதன் காரணமாக தொடர ஆரம்பிக்கும் புதிய வாழ்க்கைக்காக வேண்டி. நான் உங்களுடைய வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். ஒவ்வொருவரும் தூங்கி இடம்பொழுது அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும், இறைவன் எனக்காக என்று பொறுப்பேற்றுக் கொண்டான். இரவின் பொழுது என்னுடைய தீமைகளை அவன் மன்னித்து விட்டான். பகலின் பொழுதில் நான் மீண்டும் எழுப்பப்படுகின்றேன் என்னுடைய வாழ்க்கையினுடைய காலத்தை தொடர்வதற்காக, எனக்காக விதிக்கப்பட்ட நேரம் வரை. இது ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் அத்தாட்சி. இரவில் இறப்பதும் பகலில் நான் செய்த தீமைகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு அவனும் மன்னித்து புதிய அருளாக தன்புறமிருந்து புது உற்சாகத்துடன் உங்களை எழுப்பி இந்த வாழ்க்கையை நானே துவங்கியிருக்கின்றேன். நீங்கள் எழுந்திருக்கவில்லை, நான் எடுப்பினேன். நீங்கள் இரவில் தூங்கவில்லை, மறந்துட்டீர்கள். இப்பொழுது நான் எடுப்பிருக்கின்றேன். உங்களுடைய மனம் என்னுடைய குணங்களை கொண்டு விளங்கட்டும் என்று முதலாக. எடுப்புபவன் அவன்தான், மீண்டும் எடுப்புபவன் அவன்தான், படைப்பவன் அவன்தான். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிய படைப்பாக நான் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்களோ என்னை அறியாமல் மீண்டும் படைய வாழ்க்கையிலேயே நீங்கள் எப்பொழுது உங்களுடைய துன்பங்களை சம்பாதித்தீர்களோ அங்கே சென்று இன்னமும் அந்த துன்பம் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். மாறிக்கொண்டு வருகிறது. உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக அமைதியாக இருக்கும் பொழுது புதிய அறிவாற்றல் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று அறிய வேண்டும். அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான துன்பமும் கிடையாது, அவ்வளவு அழகாக இருக்கின்றது. அடுத்த நொடி கெட்ட சக்திகள் பேசுகின்றன, நேற்று இந்த பிரச்சனைலாம் இருந்தது, என்ன செய்ய போறீங்க? இவ்வளவு நேரம் சும்மா இருந்து தூங்கும் போது இப்பயே வந்திருக்கு. எழுந்த உடனே இந்த பேச்சா நான் முதல்ல உள்ளத்தில் அந்த கெட்ட சக்தியில் பேச ஆரம்பிக்கின்றன. இதற்கு காரணம், நான் தான் என் துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், நான் தான் முயற்சிக்க வேண்டும், அது என் கையில் தான் இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருப்பது தான். உங்களுடைய கைகளால் நீங்கள் முயற்சிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நிலைமை மோசமாக கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சாதாரண நோய்க்காக டாக்டர் சென்றாலும் ஒவ்வொரு முறையும் மருந்து மாத்திரை சாப்பிடும் பொழுது மறுதடவை திரும்பவும் அந்த வேதனைகள் வரும்பொழுது அதிகமாக இருக்கின்றது. கடைசியில் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. சாகும் வரையில் நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று அவர்களுடைய அறிவுரையின் பேரில் அதனையும் நாம் ஆரம்பிப்போம். ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு உங்களுடைய முயற்சியிலும் உங்களுடைய கேடுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த இரவின் தூக்கத்தில் நான் என்னை மறந்துவிட்டேன். அப்படி என்றால் நீங்கள் இறந்ததற்கு சமமானவர்கள். எந்த கவலையும் தீண்டவில்லை. உங்களுடைய பிள்ளைகள் உட்பட நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பால் குடி பிள்ளைகளை கூட மறந்து நாம் தூங்கிக் கொண்டிருப்போம். அவர்கள் கற்றுவர்களும் தெரியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு தாய்க்கும் அந்த பால் குடி குழந்தைகளுக்கும் பகல் வேலைகளில் அவ்வளவு நெருக்கமாக நீங்கள் பார்த்தீர்கள். தாய் ஓடி வந்து பால் கொடுக்கும், ஆனால் இரவு நேரங்களில் பல சமயங்களில் அது கத்தி தன்னாலே நின்றும் இவங்களும் தூக்கத்தான் என்று தூங்கிட்டு இருப்பாங்க. பல சமயங்கள் நடந்திருக்கும். அந்த நேரத்தில் நான் இறந்து விட்டவர்களுக்கு சமமானவர்களா இல்லையா என்பதை இப்பொழுது அறியுங்கள். பிறகு மீண்டும் பகல் வேலையில் நான் எழுந்திருக்கும் பொழுது குழந்தைக்கு எதுவும் இல்லை, அழகாக தூங்கிக் கொண்டிருக்கின்றது. இரவில் கத்தியிருக்கலாம், நானோ இறந்து இப்பொழுதுதான் படைக்கப்பட்டிருக்கின்றேன், என்ன ஏது என்று தெரியவில்லை. இரவு முழுவதும் பால் கொடுக்கவில்லையே என்று அவர்களுக்கு தெரியும், ஆனால் குழந்தையை கத்திவிட்டு அடங்கியிருக்க தெரியாது. அது எப்படி ஒருவேளை இறந்த வேலையாவது கொடுத்திருக்க வேண்டும், இரவு முழுவதும் கொடுக்கவில்லை என்று தெரிகின்றது. நான் இறந்ததற்கு சமமானவன், ஆனாலும் அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அறியுங்கள். அந்த குழந்தையை வளர்ப்பது நீங்கள் அல்ல, நான் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். அந்த குழந்தைக்காக பால் கொண்டு வந்தது நீங்கள் அல்ல, நான் கொண்டு வருகிறேன் பாலை. அந்த குழந்தைக்கு அமைதி அளித்தது நீங்கள் அல்ல, நான் அமைதி அளித்தேன். இப்பொழுது என் உங்களை இரண்டு திரும்பங்கள் என் குழந்தையை அமைதியினுடைய இருப்பிடமாக நீ அமைத்துக் கொடுப்பாய்கள். அந்த அமைதியும் அடகையும் கொண்டு என் குழந்தையை வளர்த்துக் கொடுப்பாய்கிறவனே என்று நீங்கள் உங்களுடைய இரண்டு திரும்பங்கள். நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பனாக இருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் நன்மைக்கு அவனிடம் திரும்பங்கள், கேடுகளுக்கு உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இது இறைவனுடைய வாக்குகளில் உள்ளது. எந்த அளவுக்கு என்னை மறந்து நீங்கள் எனக்கு இணையாக ஆக்கிக் கொண்டு உங்களுக்கு நீங்கள் நன்மையை தெரிவிப்பீர்கள் என்று இருக்கின்றதோ, நன்மைகளுக்கு இறைவன் மட்டும்தான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நன்மை அளிப்பவன் இறைவனுடைய பண்புகளில் உள்ளது. அவனை தவிர நன்மை அளிப்பவன் இல்லை. அந்த நன்மைகளை வாழ்க்கையை முழுமைக்கும் உறுதிப்படுத்துபவன் இறைவன். உறுதி அளிப்பவன், உறுதிப்படுத்துபவன் அவனுடைய பெயர். நிலைத்திருக்க செய்பவன் அவனுடைய பெயர். உயிர் அளிப்பவன் எனக்கு ஒவ்வொரு நாளும் புதிய படைப்பாக துவங்கும் பொழுது புதிய உயிராக எனக்காக அவன் படைக்கின்றானே, அந்த உயிரளிப்பவனையும். பின்னர் உயிரளிப்பவன் ஒவ்வொரு நாளும் புதிய உயிராக என்னை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றான். புதிய ஞானங்களை கொண்டும் புதிய அறிவாற்றலை கொண்டும் மிகைக்கக்கூடிய அந்த பண்பை கொண்டும் என்னை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டிருக்கின்றான். அப்படியா என்றால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் மூச்சு விடுகின்றேன், இறக்கின்றேன், உயிர் மூச்சு எனக்கு. அந்த ஒவ்வொரு உயிர் மூச்சிலும் இறைவனுடைய ஆற்றலும் உணர்வும் அங்கு பெருகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் முன்பை போன்றல்ல, பார்வைக்கு அப்படி தெரிகின்றது, உண்மையில் நீங்கள் முன்பை போன்றல்ல. உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு சிறு அளவு துரும்ப அளவு கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அடுத்த மூச்சு கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது மன்னிப்பு அடித்து அடுத்த மூச்சை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். அதே மூச்சில் உணர்வையும் அளிக்கின்றான். நீங்கள் சுகமாகுங்கள். நாம் கொஞ்ச அளவுக்கு நம்புகின்றோம், பின்னர் அதை விட அதிக அளவுக்கு நம்பாமல் மனிதர்களுடைய பேச்சுகளை கேட்டு இது இந்த மாதிரியான வியாதி சுகமாகாது, இது இந்த மாதிரியான பிரச்சனை தீராது, யாரோ வினை வைத்து விட்டான், அந்த அளவுக்கு அவர்கள் தப்பிப்பார்கள். இப்பொழுதும் இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது, யார் வினை வைத்தாலும் சரி, அவ்வளவு நற்பண்புகளும் மிகையானது, மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்று இருக்கும் பொழுது அவர்ந்த வினைவிக்கக்கூடிய கெட்ட சக்திகளை மிகைப்பவன் தான் இறைவனா இல்லையா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? யாரு இவன் வச்சிருப்பானோ அவன் வச்சிருப்பானோ சொல்லிட்டு நிரபராதிகள் மேலெல்லாம் சந்தேகத்தை கொண்டு இன்னும் கேள்விகள் அதிகமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கெட்ட மனிதர்கள், கெட்ட சூழ்நிலைகள், கெட்ட குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் விட்டு விலகிக் கொண்டவர்கள் யாரெல்லாம் எனக்கு நெருக்கமா இருந்தாங்களோ அவங்க அவ்வளவு பேருமே சந்தேகம் வரும். நன்மைக்கு இதுவாக கூலி மானசீகமாக அவர்களுக்கு இதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஒருவரை பற்றி சந்தேகப்படும் பொழுது அந்த சந்தேகத்தை குறிவராக அவர் இல்லாத நிலையில் மாபெரும் அவதூற்றை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். பெரும் குற்றவாளியாக இந்த நேரத்தில் தான் உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமாகின்றன. இறைவன் நிச்சயமாக கோபம் படுகின்றான். ஏனென்றால் சம்பந்தமே இல்லாமல் நிரபராதிகள் மீது நீங்கள் சந்தேகப்படுகின்றீர்கள். அவர்கள் தூய்மையாக உங்களுடைய நன்மைகளை அவர் விரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது கெட்ட சக்திகளுடன் இணைந்தீர்கள். இறைவனோடு நீங்கள் இணைந்திருக்கிறார்னால் நிச்சயமாக உங்களுடைய பகைவன் யார் என்பதை இறைவன் அறிவான். உங்களுக்கு அந்த பகைவனை காட்டலாம், காட்டாமல் கட்டலாம், ஆனால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இது போதாது. கெட்ட சக்திகள் என்ற நிராகரிக்கக்கூடிய மக்கள் இறைவனுடைய விரோதிகளாக இருக்கின்றார்கள். கெட்ட சக்திகள் உங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றன, யாரை வினைவித்துவிட்டான் என்று நிரபராதிகளெல்லாம் அவ்வளவு பேர் மீதும் நீங்கள் சந்தேகத்தை கொண்டு பார்க்கக்கூடிய அந்த கெட்ட வார்த்தையை படக்கூடிய அந்த கெட்ட சக்திகளை விலகிக் கொள்ளுங்கள். இன்று முதலாக இறைவன் யாவற்றின் மீது மாற்றம் மிக்கவர். கெட்ட சக்தி இறை சக்தி எது ஜெயிக்கும் என்று தெரியும். எரிந்த பின்னரும் ஏனென்றால் இறைவன் யார் என்பதை நான் மறந்துவிட்டேன், இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் போலும், அதுதான் அந்த நேரத்து தூக்கமும் அங்கு தடைபடுமினி நீங்கள் மரணிப்பவர்கள் இல்லை, வேதனையில் நின்றும் வாழ்பவர்கள். இரவு பகலாக மாறிவிடும், பகல் இரவாக மாறாது, இன்னும் பகல் உங்களுக்கு வேதனை கொடுக்கிறதாக இருக்கும். பகல் நிரந்தரமாக உங்கள் மீது அமைக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய கதி என்ன என்பதை என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய தூக்கம் இல்லை, நிமதி இல்லை, அமைதி இல்லை, உறக்கம் கெட்டுவதன் காரணமாக, இருளில் தனித்துவதன் காரணமாக இன்னும் பல கேடான சக்திகள் உங்களை வாட்டி வகைக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நாம் செத்துவிடலாம் என்று தோன்றும். இப்படிப்பட்ட துஷ்டகணம் நமக்கு ஏற்படக்கூடாது என்றால் இரவின் தூக்கத்தின் போது அதற்கு முன்பாக உங்களுடைய சைத்தான்களுடைய வேலைகள் எல்லாம் நீக்கிக் கொண்டு டிவியை பார்ப்பதும் சீரியல் பார்ப்பதும் கூத்தடிப்பதும் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து கொண்டு பாட்டும் கூத்தும் கேளிக்கையும் கொண்டு நீங்கள் தூங்கக்கூடாது. இதனுடைய மாபெரும் பாக்கியம் நான் இறக்க இருக்கின்றேன், எடுக்கப்படுவேனா என்பது தெரியாது என்ற அந்த பயம் வேண்டும். தூங்குவதற்கு முன்பாக இறைவனுடைய பயத்துடனும் பாதுகாப்புடனும் மன்னிப்புடனும் இனி இந்த சீரியல் வேண்டாம் இறைவனே, இந்த கேளிக்கை கூத்துகள் பாட்டுகள் வேண்டாம் இறைவனே என்று உங்களுடைய மனதில் நீங்கள் பிரார்த்தித்தவாறு மன்னிப்பையும் வேண்டியவாறு நீங்கள் தூங்க வேண்டும். மறுநாள் அவனை படைப்பை தூங்குகின்றான், புரிகிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிடம் உங்களுடைய எண்ணம் அவனே படைப்பை தூங்கியிருக்கின்றான் என்பதன் மீது உறுதி கொள்ள வேண்டும். என் இறைவனே, நீயே படைப்பை துவங்குபவனாக இருக்கின்றாய் என்பதை என் உள்ளத்தில் நிலைப்படுத்துவாயாக. உன்னுடைய பண்புகளாக எவற்றையெல்லாம் நான் என்னுடைய தேவைகளாக கொண்டு இன்று போதிக்கப்பட்டேனோ அவை அனைத்தையுமே என்னுடைய உள்ளத்திலிருந்து மறந்துவிடாதபடி நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. நிச்சயமாக பாதுகாப்பது சிறந்தவன் நீ தான். இது அல்லாஹ்வுடைய பெயராக இருக்கின்றது. பாதுகாப்பவனே என்று கூப்பிட்டால் நிச்சயமாக கிடையாது. நீயே பாதுகாப்பது சிறந்தவன், உன்னை தவிர பாதுகாப்பவன் இல்லை என்று அந்த வார்த்தையை சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மைகளுக்கு நீயே உரியவன், உன்னை தவிர நன்மைகள் அளிப்பவன் இல்லை. முதலில் நான் என்னை அவனுக்கு இணையாக்காமல் பாதுகாத்துக் கொள்கின்றேன். விதமாக நான் நினைவு கூறுவதன் காரணமாக நான் நன்மை சம்பாதிக்க பண்ணுறதுன்னு போறோம், நான் சுகமாக்க பண்ணுறதுன்னு போறோம். அப்படி என்றால் சுகமாக்குபவன் அவன், அவனை தவிர இல்லை என்ற அந்த ஒரு அவனிடமிருந்து இருக்கக்கூடிய வாக்கு உங்களுக்கு விதிக்கப்பட்ட பின்னரும் அவனை மறந்த நிலையில் என்னை நான் இறைவனாக்கிக் கொண்டேன், நான் ஆசீர்வாதம் செய்கின்றேன், எனக்கு வயசு 80 நான் ஆசீர்வாதம் பண்ணுவான். அப்போ அவனுடைய ஆசீர்வாதம் நீங்கள் சுகமாகும் சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கிறாங்க, நல்ல வார்த்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இறைவனுடைய வாக்கு சுகமாக வேண்டும் என அங்கே இருக்குதான் செய்து. அதுக்கு மேலாக இவரிடமிருந்து வாங்கிக்கொண்டு இவர் சொன்னதன் காரணமாக நான் நன்றாக இருக்கின்றேன் என்று நாளைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை பேசிவிட்டால் யார் ஆசீர்வாதம் செய்தாரோ அவர் பாடு என்ன ஆகும் என்பதை கவனித்துக் கொள்ளும். யார் காரணமாக நான் நன்றாக இருக்கின்றேன் என்று இறைவனுடைய வாக்கு அங்கு ஏற்கனவே இருக்கும் பொழுது அதை கவனிக்காமல் இந்த பெரியவர் கூறிவிட்டார் என்ற காரணமாக இதற்காகவும் நான் நன்றாக இருக்கின்றேன் என்று கூறக்கூடியவர்களுக்கு சொற்பகால இன்பம் தான் அவர்களுக்கு இன்னும் பெரிய வேதனை பாக்கியிருக்கின்றது, தொடர்ச்சியான வேதனை பாக்கியிருக்கிறது. எனவே மனிதர்களிடமிருந்து ஆசீர்வாதம் வாங்குவதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். மனிதர்கள் ஆசீர்வாதம் செய்வதையும் நிறுத்திப்படட்டும், தங்களை இறைவனுக்கு இணையாக ஆக்கிக் கொண்டார்கள். நன்மையான செய்திகள் அவ்வளவு இறைவனிடமிருந்து மட்டுமே, நன்மையான தேவைகள் அனைத்தும் அவனிடமிருந்து இருந்த குணங்களின் காரணமாக, எனக்கு மிகையான அறிவும் ஞானங்களும் கற்பிக்கப்படுவதன் காரணமாக, இறைவனிடமிருந்து உணர்வாக என்னுடைய நிலைமை மாறுகின்றது. முன்பு எதை தொட்டாலும் சண்டை சச்சரவு, இப்பொழுது கிடையாது. ஏனென்றால் நான் உயர்ந்து விளங்கக்கூடிய ஒரு தகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய வாக்குகளும் என்னுடைய பேச்சுகளும் முன்பை போல் மற்றவர்களிடம் சண்டையையும் சச்சரவையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்துவதில்லை. அவ்வளவு அழகான அமைதியான நேர்மையான வாக்காக இருக்கின்றது. யாரெல்லாம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்களோ அவ்வளவு பேரும் எனக்கு உற்ற நண்பர்களைப் போன்று ஆகிடக்கூடிய அப்படிப்பட்ட குணங்கள் எனக்காக உருவாகி கொண்டிருக்கின்றன. என் இறைவன் தன்னுடைய வாக்கு உண்மையானவன். உண்மையாளன் இறைவனுடைய பெயர். உண்மையாளனே, உன்னை தவிர உண்மை உழைப்பவர்கள் எவரும் கிடையாது. ஏற்றுக்கொண்டேன், நீ என்னை உறுதிப்படுத்திக் கொள். ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய இறைவன் ஒவ்வொரு மூச்சு பிரியும் பொழுதும் மறைக்கச் செய்கின்றான் என்பதையும், ஒவ்வொரு மூச்சு உள்வாங்கும் பொழுது உணர்வை கொண்டு தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழக்குகின்றான் என்பதையும் நீங்கள் அறியுங்கள். இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள். டிவி பார்க்கறதையும் பாட்டு கேட்கறதையும் கேளிக்கை கூத்து கூட்டல் அப்பளவு நிறுத்துங்கள். உங்களுடைய குடும்பம் விளங்க வேண்டுமென்றால் தரித்திரம் எடுத்து செய்திகளை படிக்காதீர்கள். அவ்வளவும் பொய்யும் பித்திராட்டமும். உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் இன்று தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய நற்செய்திக்கு மேலாக இந்த அரசாங்கங்கள் உங்களுக்கு வந்து சுகத்தை கொடுக்கப் போகின்றது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். வீணான சர்ச்சைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். பேப்பர் படிப்பதையோ நியூஸ் கேட்பதையோ அந்த தொலைக்காட்சி பெட்டி நம்முடைய வீட்டில் இருப்பதே தரித்திரம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பலகீனம் இருக்கின்றது. டிவியை பார்க்கும் பொழுதும் புத்தாட்டங்களை பார்க்கும் பொழுதும் இசை நிகழ்ச்சியை பார்க்கும் போதும் வேண்டாம் இறைவனே என்ற ஒரு எண்ணம் இருந்தால் போதும். இப்பொழுது பாருங்கள் தவறுகளை. ஆனால் பார்க்கப்படுதெல்லாம் நான் தவறு செய்கின்றேன், என்னுடைய நற்குணங்கள் கெட்டு, என்னுடைய நல்லறிவு கெட்டு, நான் அறியாமையிலும் அசிங்கத்திலும் நான் ஆகிவிடக்கூடிய இந்த போக்கிலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டுமே. இருந்தாலும் எனக்கு ஈடுபாடு இருக்கின்றது, என் இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பயபக்தியோடு பார்த்து வாருங்கள். நான் இறைவன் படிப்படியாக நீங்கள் நிச்சயமாக இறைவனுடைய காரியங்கள் அனைத்துமே சுகமான காரியம் அனைத்துமே படிப்படியாக உங்களை விட்டு நீங்கும். எப்படி வெயில் தணிகிறதோ, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிழல் நீர்கிறதும் நெருங்கிறதுமாக இருக்கின்றதோ, அதே போன்று நீங்கள் அதை பெரும் சுமையாக உணர மாட்டீர்கள். உங்களை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நிழல் அசைவதை போன்று கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களை முழுமையாக ஆக்கிரமிக்கும் போது, இவ்வளவு லேசாக, இவ்வளவு பைத்தியமாக இருந்த எங்கள் வீட்டின் மீது இவ்வளவு லேசாக அமைந்துவிட்டது என்பது உங்களுக்கு புரியும். அதனால் இன்றைக்கே டிவி யார் பண்ணணும் சொல்லல, வேண்டாம் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இருந்தால் போதும். அந்த எண்ணம் தூய்மையாக இருக்கட்டும். வீணான பேச்சுக்களும் நம்மை விட்டு விலக வேண்டும். அடுத்ததை பற்றி குறை சொல்லக்கூடிய அந்த பேச்சுக்கள் வேண்டாம். ஏனென்றால் அவர் மனம் வருந்தும். இந்த குறை நாம் சொல்ல கேட்டு பிறர் அவரிடம் கூறி இப்படி பேசினார் என்று கூறும்பொழுது நம் மீது அவர் கொள்ளக்கூடிய அந்த வருத்தம் நமக்கு வருத்தத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். உடல் ரீதியாகவும், உள்ளத்தின் ரீதியாகவும், சமுதாயத்தின் ரீதியாகவும், குடும்ப ரீதியாகவும் வேண்டாம். புறம் பேசுவதை போன்று ஒரு சாபக்கேடு குடும்பத்திற்கு கிடையாது. யாராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய எண்ணத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்று முதலாக மிகத்தவனும் ஞானமிக்கவனும் உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்தை தூய்மையாக்கி தருவான். என்று நீங்கள் புதிய படைப்பாக உருவாக இருக்கின்றீர்கள். பின்னர் அவனே அதை மீற வைக்கின்றான். புதிய படைப்பாக துவங்கிய பின்னர் நீங்கள் உங்களுடைய பழைய குணங்களிலே இருக்கின்றீர்கள். தெரிந்தும் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் பலகீனமானவனாக இருக்கின்றேன் என்று நீங்கள் இரண்டும் திரும்புகின்றீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாக்குகளை இருந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவனை நினைவு கூறுகின்றீர்களா இல்லை என்பதுதான் முக்கியம். நினைவு கூறி கொண்டிருக்கின்றேன். அந்த நேரமெல்லாம் இறைவன் எனக்கு நெருக்கமாக இருக்கின்றான். அவன் மிகவும் மன்னிப்பவன், மிக்க இறக்கமுடையவன். எனவே நான் இறைவனை பற்றி நினைக்கும் பொழுது அந்த நிமிடமே எவ்வளவு தீமைகள் நான் செய்திருந்தாலும் சரி அது நீக்கப்பட்டு விட்டது. சந்தேகம் வேண்டாம். இறைவனுடைய அற்புதங்களில் நீங்கள் சந்தேகப்படுவதாக வேண்டாம். இறைவனுடைய பேரற்புடைய அவனுடைய உயர்ந்த நற்குணங்கள், அந்த நற்குணங்களை பற்றி அவன் நிலைப்படுத்திக் கொள்வான். இந்த நற்குணங்களை அவன் விடுபவன் இல்லை. நாமே நம்ம பேர் கெட்டு போயிருக்கோம் நினைப்போம், அவன் நினைக்க மாட்டான். அவன் பேரை தெரியும் மேலவுக்கு. உங்களை மன்னிப்போனாக அவன் இருப்பானே தவிர உங்களை தண்டிப்போனாக இல்லை. நீங்கள் அவனை நினைவு கொள்ளாத பொழுது அவன் உங்களை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். நினைவு கூறப்படுதா தவறிவிடுவான் நிச்சயமாக இல்லை. உங்களுடைய டிவி பட்டியலை மூடுவதற்கு இன்னும் 10 வருடங்கள் ஆகட்டும், உங்கள் மீது குற்றமில்லை. ஆனால் மனதார விரும்புங்கள், 10 நாளில் போயிட்டாலும் இன்னும் பெரும் பாக்கியம் நமக்காக இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு நன்மைக்கும் அவசரப்பட வேண்டாம், நிர்பந்தப்படுத்த வேண்டாம், யாரையும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. சொல்வது மட்டும்தான், எனக்கு நானே சொல்லுகின்றேன் டிவியை பார்க்கும் பொழுது வேண்டாம் இருக்கிறேன், சொல்வது மட்டும்தான் கடமை. அந்த மனம் எனக்காக பணிய வேண்டும். சத்தியத்தை கொண்டு பேசும்போது அந்த ஒவ்வொரு மூச்சிலும் நான் தவறும் பொழுது தெரிந்தே தவறுகின்றேன். என் பலவீனத்தின் காரணமாக, நிச்சயமாக என் பலவீனம் தான் காரணம். அசுத்தங்களின் மீதும் அசிங்கங்களின் மீதும் வீணானவற்றின் மீதும் பொய்யானவற்றின் மீதும் நான் ஈடுபாடு கொண்டு விட்டேன். அதிலிருந்து மீள்வதற்கு நீ எனக்கு அவகாசம் அளிப்பாயாக. நிச்சயமாக அவகாசம் அளிப்பவன் நீயே மிகச் சிறந்தவன். அவகாசம் அளிப்பவன் இறைவனுடைய பெயர்கள். உங்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கின்றதோ அவ்வளவிலும் இறைவனுடைய பெயர் அது. உன்னைத் தவிர அவகாசம் அளிப்பவன் இல்லை, நீயே மாபெரும் கொலையாளி. அவகாசப்படுப்பதே மாபெரும் கொடையாளிகள். உனக்கு நிகரான கொடையாளி இல்லை என்று உங்களுடைய ஒவ்வொரு இறை பண்புகளை வேண்டும் பொழுதும் உனக்கு நிகராக இல்லை என்று அந்த வார்த்தையை சேர்க்க வேண்டும். இன்று அவன் உங்களுக்காக படைப்பை துவங்குகின்றான். நான் மீண்டும் என்னுடைய பழைய கேடுகள் இருக்கின்றேன், அதை அவனை மீளவும் வைக்கின்றான். அதிலிருந்து அடுத்த வார்த்தை, பின்னர் அவனே அதை மீள வைக்கின்றான், அதையும் மிகைக்க வைக்கின்றான், உங்களுடைய பலவீனத்தை மிகைக்க வைக்கின்றான். அதிலிருந்து மீண்டு நீங்கள் அதனை வெற்றி கொண்டு உங்களுடைய பலவீனத்தை வெற்றி கொண்டு தீவிரத்தை குப்பையிடப்படக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது நிச்சயமாக அவன் மீள வைப்போன் என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அது இன்று நடக்கட்டும், இல்லை என்றால் 10 வருடங்கள் கழித்து படிப்படியாக நடக்கட்டும், ஒப்புவித்து விட்டீர்களா மனதார, அது முக்கியம். உங்களுடைய இறைவனை பற்றி உங்களுடைய எண்ணம் தான், அவனை எண்ணாத அந்த எண்ணம் தான் இன்று வரையில் நம்மை பாடுபடுத்திக் கொண்டிருந்தது. ஆனாலும் கெட்ட சக்திகள் மிகைத்து நான் என்ன பாவம் செய்தேனோ என்று மட்டும் புலம்பிவிட்டு போ. நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியவில்லையே என்று நன்றாக தெரிந்த பின்னரும் நாம் என்ன பாவம் செய்தோம் தெரியவில்லை என்று கூறும்போது நாம் நிச்சயமாக கட்டிக்காரர்கள் தான். தெரிந்து கொண்டே இறைவனையும் ஏமாற்றிட முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அறிய வேண்டும், ஒவ்வொருவருமே ஒரு தவறு செய்யும் பொழுது அது தவறு என்று தெரியாமல் அறிவிக்கப்படாமல் அந்த தவறு செய்வதில்லை. என் பெருமையின் காரணமாகவும் என் பலவீனத்தின் காரணமாகவும் அவ்வளவுதான். அந்த நிமிடமே இரண்டும் பாவனை கேளுங்கள், தெரியாமல் செய்துவிட்டேன், இப்பொழுதும் சரி தவறு என்பது தெரிந்திருக்கின்றது, அது போதும் இறைவனுக்கு உங்களை மன்னிப்பதற்கு. நான் தவறே செய்யவில்லை என்ற அர்த்தத்தில் நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், ஒரு ஈ எறும்பு கூட நான் தூரம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? அவர்கள் நிச்சயமாக மிகப்பெரும் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். ஈயக்கும் கொசுவுக்கும் துரோகம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு கொடுக்கலவங்களுக்கு என்ன இருக்குது? ஏன் இந்த மாதிரி அநியாயமான பேச்சு பேசுவது? துரோகம் செய்ய மாட்டோம், எறும்பு கூட துரோகம் செய்ய மாட்டோம். யார் எறும்பு துரோகம் செஞ்சுக்கு? இவர் மட்டும் எறும்பு துரோகம் செய்ய மாட்டோம். மனுஷனுக்கு மனுஷன் பண்ணுற துரோகத்தை விட்டுட்டு நான் எறும்பு கூட பண்ண மாட்டேன். எந்த அளவுக்கு தங்களை அவர்கள் மிகைவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பெருமைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய இறைவன் மீது ஆணையாக என்று நீங்கள் எதனை கேட்டுக்கொண்டீர்களோ அது சத்தியம். அந்த சத்தியத்தின் மீது எங்கள் நிறைத்திருங்கள். எங்கள் இறைவனை உங்களுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும். நாங்கள் எதனை கேட்டுக்கொண்டோமோ அவ்வளவையும் நிரப்பமாக நிரந்தரமாக எங்கள் மீது நீ நிலைத்திருக்க செய்வாயாக. நாங்கள் மறந்துவிட்ட போதிலும் எங்களை நிலைப்படுத்த சொல்லுவார்கள். அந்த வாக்குகளின் மீது ஏற்றுக்கொண்ட அந்த உன்னுடைய பண்புகளின் மீது எங்களை நிலைப்படுத்துவது வாய்கிறவனே, எங்கள் சந்ததிகளுக்காக நான் கேட்கின்றேன், எங்கள் சந்ததிகளையும் அதை நிலைப்படுத்துவாய்கிறவனே. நீயே மன்னிப்பவன், நீயே அறிவிப்பவன், நீயே மிகைப்பவன். உன்னை விட அறிவிப்பவன் இல்லை, உனக்கு நிகராக மிகைத்தவனும் இல்லை, உனக்கு நிகராக ஞானங்களை அளிப்பவனும் இல்லை, உனக்கு நிகராக உறுதிப்படுத்துவோனும் இல்லை. ஏற்றுக்கொண்ட இறைவனே, எங்களுடைய படைப்பை தோங்குவாயாக. நாங்கள் தவறிய போதும் மீண்டும் மீள வைப்பாயாக. நீ ஞான மிக்கவன் ஏற்றுக்கொண்டோம், மிகைத்தவன் ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் நீ துணை நிற்பது ஒன்று எங்களுக்கு போதுமானது. நிச்சயமாக உன் வாக்குறுதி உண்மையானது. நீ வாக்குறுதி மீறாதவன், நீ பொறுப்பேற்றுக் கொள்வதிலும் மீறாதவன், சிறந்தவன். இந்த நிலையில் நான் உன்னிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு என்று புதிய படைப்பாக என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றேன். உதவி புரிவாயா, பாதுகாத்துக் கொள்வாயா. இந்த பிரார்த்தனை என்று உங்களுக்கு ஒரு புதிய பிழைப்பை உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. மன நிம்மதியுடன் நாம் என்று முடித்துக் கொள்வோம்.